வாரம்போர் அலசல் திருத்தந்தையின் லபனன் திருப்பயணம் ஒரு முன்னோட்டம்.
ஹெல்மன் என்ற ஓவியர் காண்பவரை கவர்ந்திழுக்கும் ஓவியம் ஒன்றை வரைந்திருந்தார். அந்த ஓவியத்தில் கடவுள் மூடியிருக்கும் கதவை தட்டிக் கொண்டிருக்கின்றார். தனது இந்த ஓவியத்தை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தார் ஹெல்மன். பார்வையாளர்கள் எப்படி ரசித்து பார்க்கின்றார்கள் என்றும் கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த தத்ரூபமான ஓவியத்தை பார்த்த ஏறத்தாழ எல்லோருமே வியந்தபடி சென்று கொண்டிருந்தனர். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும், ஐயே, இந்த கதவில் சாவித்வாரம் இல்லையே, சாவி இல்லாம எப்படி கதவை திறக்க முடியும் என்று விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். அவர் அப்படி சொன்னதும் சென்று கொண்டிருந்த மக்கள் அப்படியே நின்றுவிட்டனர். ஓவியர் ஹெல்மன் அந்த மனிதரிடம் புன்னகையுடன் சொன்னார், தம்பி, சாவி துவாரமும் சாவியும் வெளியில் இல்லை, உள்ளேதான் இருக்கின்றது. உள்ளே இருக்கும் நீதான் கதவை திறக்க வேண்டும் என்று. ஓவியர் கொடுத்த விளக்கத்திற்கு பொருள் தெரியாமல் விழித்து கொண்டிருந்த மக்களிடம் மீண்டும் ஓவியர் சொன்னார், தரிசனம் கதவைத்தான் தட்டும், தரிசனம் பெற வேண்டியது நீங்கள்தாம் என்று.
வழிகாட்டிகள் தரிசனங்கள் கிடைக்கும் வழிகளை சுட்டிக்காட்டுவார்கள். ஆனால் அந்த வழிகளை பின் சென்று தரிசனங்களை பெற வேண்டியது அவரவர் திறமையை பொறுத்தது. வெறுப்புள்ள இடத்தில் அன்பையும், காயம்பட்ட இடத்தில் மன்னிப்பையும், இணக்கமற்ற இடத்தில் ஒப்புரவையும், ஆதரவற்ற இடத்தில் ஆறுதலையும் விதைப்பதற்காக 3 நாட்கள் கொண்ட ஒரு திருப்பயணத்தை வருகிற வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றார் திருத்தந்தை 16 பெனடிக்ட். இந்த பயணம் ஆயுதங்களின் அலறல் சப்தங்கள் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கும் மத்திய கிழக்கு பகுதியிலுள்ள லெபனன் நாட்டில்தான் இடம்பெறவிருக்கின்றது. இது ஒரு துணிச்சலான, நம்பிக்கை நிறைந்த திருப்பயணம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. காரணம், இந்நாட்களில் லெபனனின் அண்டை நாடான சிரியாவில் நடக்கும் சண்டையாகும்.
உலக வரைபடத்தில் இந்த லெபனன் நாடு எங்கு அமைந்திருக்கின்றதென்று நமக்கு தெரியும். இந்நாட்டுக்கு வடக்கேயும் கிழக்கேயும் சிரியாவும், தெற்கே இஸ்ரேலும், மேற்கே மத்தியதரை கடலும் எல்லைகளாக உள்ளன. 7000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளின் கலாச்சார வரலாற்றை கொண்ட இந்நாடு 400 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒட்டமான் பேரரசின் கீழ் இருந்தது. முதலாம் உலகப்போரில் இந்த பேரரசு வீழ்ந்தது. இந்த உலகப்போர் முடிந்தபோது பெய்ரூட்டிலும் மவுண்ட் லெபனனிலும் 100,000 மக்கள், அதாவது நாட்டின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 30 விழுக்காட்டினர் பசியினால் இறந்தனர். அத்துடன் இந்த முதல் உலகப்போர் முடிந்த 1918 ஆண்டிலிருந்து இந்நாடு பிரான்சின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. பின்னர் 1943 ஆண்டில் சுதந்திரம் பெற்றது. இந்த ஆண்டில் லெபனனில் ஒரு வித்தியாசமான எழுதப்படாத தேசிய உடன்பாடு ஒன்றும் ஏற்பட்டது. ஏனெனில் லெபனன் பல சமயத்தவரை உள்ளடக்கிய நாடாகும்.
கிறிஸ்தவர்கள் 39.9 விழுக்காடும், ஷியா இஸ்லாம் பிரிவினர் 25.5 விழுக்காடும், சுன்னி இஸ்லாம் பிரிவினர் 25.3 விழுக்காடும், ஷியா இசாத்திலிருந்து தோன்றிய த்ரூஸ் பிரிவினர் 5.2 விழுக்காடும், சமயமற்றோர் 2.4 விழுக்காடும், பிற மதத்தினர் 1.7 விழுக்காடும் உள்ளனர். ஆயினும் சட்டப்படி பதிவு செய்துள்ள முஸ்லிம்கள் ஏறக்குறைய 54 விழுக்காடாகவும், கிறிஸ்தவர்கள் 41 விழுக்காடாகவும் உள்ளனர். மேலும் கிறிஸ்தவத்திலே மேர்னைட் ரீதி கத்தோலிக்கம், கீழ ரீதி ஆர்த்தடாக்ஸ் சபை, அர்மேனிய அப்போசலிக்க சபை, அசீரிய சபை, சிரிய ஆர்த்தடாக்ஸ், கல்தைய கத்தோலிக்கம், சிரியன் கத்தோலிக்கம் என பிரிவுகள் உள்ளன. இச்சபைகளில் பெரும்பான்மையினோர் மேர்னைட் ரீதி கத்தோலிக்கர்கள். எனவே 1943 ஆண்டின் உடன்பாட்டின்படி லெபனன் நாட்டின் அரசுத் தலைவர் மேர்னைட் ரீதி கிறிஸ்தவராகவும், நாடாளுமன்ற சபாநாயகர் ஷியா முஸ்லீமாகவும், பிரதமர் சுன்னி முஸ்லீமாகவும், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் மற்றும் துணை பிரதமர் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவராகவும் இருக்க வேண்டும்.
லெபனன் நாடு இயற்கை வளமும் பொருள் வளமும் மிகுந்த நாடு. சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் நாடு. இதனால்தான் லெபனன் கீழே நாடுகளின் சுவிட்சர்லாந்து எனவும், தலைநகர் பெய்ரூட், மத்திய கிழக்கின் பாரிஸ் எனவும் அழைக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து உள்நாட்டு போர்களை சந்தித்து அரசியலிலும் உறுதியற்ற தன்மையை எதிர்கொண்டது. 1948 ஆண்டு மே மாதத்தில் லெபனன் நாடு இஸ்ரேலுக்கு எதிராக அண்டை அரபு நாடுகளுக்கு ஆதரவளித்தது. இஸ்ரேலுக்கு எதிரான இச்சண்டையில் ஏறக்குறைய 100,000 பாலஸ்தீனியர்கள் லெபனனுக்கு சென்றனர். ஆயினும் போர் முடிந்த பின்னர் இவர்கள் பாலஸ்தீனம் திரும்பி வருவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. எனவே இன்றும் லெபனனில் 400,000 மேற்பட்ட பாலஸ்தீனிய அகதிகள் உள்ளனர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன.
லெபனன் நாடு 1975 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரை கடுமையான உள்நாட்டு போராலும் சேதமடைந்தது. 15 ஆண்டுகள் இடம்பெற்ற இச்சண்டையில் பொருளாதாரமும் மனித வாழ்வும் சொத்துக்களும் அதிகம் சேதமடைந்தன. இச்சண்டையில் 150,000 பேர் இறந்தனர். மேலும் 200,000 பேர் காயமடைந்தனர். சுமார் 900,000 பேர் புலம்பெயர்ந்தனர். 1990 சண்டை முடிந்த கையோடு அந்நாட்டை சிரியா ஆக்கிரமித்தது. இந்த ஆக்கிரமிப்பு 2005 வரை நீடித்தது. சிரியாவுடன் 375 கிலோமீட்டர் தூரத்தை எல்லையாக கொண்டுள்ள லெபனனிலும் சிரியாவில் தற்போது அரசுக்கும் எதிர்ப்பு புரட்சியாளுக்கும் இடையே இடம்பெற்று வரும் கடும் சண்டையின் பாதிப்பு தெரிகின்றது. ஏனெனில் ஷியைட் முஸ்லீம்களை பெரும்பான்மையாக கொண்டுள்ள தற்போதைய லெபனன் அரசு சிரியா நாட்டு அரசுத் தலைவர் பாஷர் அல் அசாத் அரசுக்கு மிகவும் நெருக்கமானது. அதே சமயம் லெபனனில் பெரும்பான்மையாக வாழும் சுன்னி இஸ்லாம் பிரிவினர் ஆசத் அரசை எதிர்ப்பவர்கள். இந்த 2 முஸ்லீம் பிரிவினருக்கிடையே கடும் தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன என்று கடந்த ஜூனில் லெபனன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ள இயேசு பேருள் தந்தை பவுலோ தல் ஓலியோ கூறினார். எனவே லெபனன் நாட்டிற்கு திருப்பணம் மேற்கொள்ளவிருக்கும் திருத்தந்தை தனது பாதுகாப்பிற்கு ரகசிய காவல்துறையின் உதவியை கேட்க வேண்டும் என்று இக்குறு பரிந்துரை செய்திருக்கின்றார்.
சிரியாவில் கடும் தாக்குதல்கள் இடம்பெற்று வரும் இவ்வேளையில் திருத்தந்தையின் இத்திருப்பயணம் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடைபெறுமா என்று பலர் கேள்வி எழுப்பினர். ஆயினும் திருப்பிட பேச்சாளர் இயேசு சபையாருள் தந்தை ஃபெதரிகோ லொம்பார்தி கடந்த வாரத்தில் இந்த கேள்விக்கு தெளிவாக பதில் சொன்னார். செப்டம்பர் 14 முதல் 16 வரை ஏற்கனவே திட்டமிட்டபடி இத்திருப்பயணம் இடம்பெறும் என்று அறிவித்தார். இது ஒரு துணிச்சலான மற்றும் நம்பிக்கையின் பயணமாக பன்னாட்டு அளவில் நோக்கப்படுகின்றது என்றும் இச்சனிக்கிழமையன்று அருள் தந்தை லொம்பார்தி கூறினார். அத்துடன் திருத்தந்தையின் இத்திருப்பயணம் அரசியல் ரீதியானது அல்ல, மாறாக ஆன்மீக ரீதியில் ஆனது. மேலும் ஹெஸ்புல்லா இயக்கத்தினரை பெரும்பான்மையாக கொண்ட தற்போதைய லெபனன் அரசு திருத்தந்தையின் இத்திருப்பயணத்தை மிகவும் வரவேற்றுள்ளது. இப்பயண நாட்களில் நடைபெறும் ஏறக்குறைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் தாங்கள் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் அறிவித்துள்ளது. லெபனன் பிரதமர் நாஜிப் மிக்காத்தியும் செப்டம்பர் 15 தேதியை அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளார். திருத்தந்தையின் பயண நிகழ்வுகளில் மக்கள் பங்கு கொள்வதற்கு உதவியாக அன்றைய நாளில் அனைத்து அரசு அலுவலகங்களும் பல்கலைக்கழகங்களும் பள்ளிகளும் மூடப்படும் என பிரதமர் அலுவலகத்திலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
லெபனன் நாட்டில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் முஸ்லீம்களும் இப்பயணத்தை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கின்றனர் என்று அந்நாட்டிலிருந்து வெளியாகும் செய்திகள் கூறுகின்றன. வருகிற புதன் இரவு 1,000,000 கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் இளையோர் இணைந்து பெய்ரூட்டின் மரியா பூங்காவில் திருத்தந்தையின் இத்திருப்பயணத்திற்காக திருவிழிப்பு ஜெயவழிபாடு நடத்தவுள்ளனர். வருகிற சனிக்கிழமை காலையில் திருத்தந்தை அந்நாட்டில் முஸ்லீம் தலைவர்களை சந்திக்க உள்ளார் என்று இத்திருப்பயணத்தை ஏற்பாடு செய்யும் அருள்பணி மார்வன் தாபே அறிவித்தார்.
Everyone in the country is awaiting this visit.
Tutta la Chiesa si sta muovendo, tutte le municipalità, i gruppi sociali stanno lavorando, anche i leader politici si stanno preparando.
லெபனன் மக்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் வரை இத்திருப்பயணம் நடக்குமா என்ற சந்தேகத்தில் தான் இருந்தனர். ஆனால் இப்பயணம் உறுதியான பின்னர் அனைத்து கிறிஸ்தவர்களும் நகர சபைகளும் சமூக அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் மும்முனமாக தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பகலும் இரவும் கூட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இப்பயணம் லெபனனுக்கு மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பகுதி அனைத்திற்கும் முக்கியமானது. உண்மையிலேயே திருத்தந்தை 16 பெனடிக்ட் லெபனனில் மிகவும் வரவேற்கப்படுகின்றார் என்று அருள்பணி தாபே வத்திக்கான் வானொலிக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களும் இந்த லெபனன் திருப்பயணம் பற்றி மூவேளை ஜப உரைகளில் எடுத்துச் சொல்லி வருகின்றார். இஞ்ஞாயிறன்றும் காஸ்தல் கந்தோல்ஃபோவில் ஆற்றிய மூவேளை ஜப உரைக்கு பின்னர் பிரெஞ்சு மொழியில் இதுபற்றி பேசினார். எனது அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறிப்பிட்டு இத்திருப்பயணம் அமைதியின் அடையாளமாக இருக்கின்றது, இந்த அப்போஸ்தலிக்க பயணம் லெபனனுக்கும் மத்திய கிழக்கு பகுதி முழுவதற்கும் ஆனது, லெபனனையும் மத்திய கிழக்கு பகுதியையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக
என்றார். Toujours plus consciente de l'importance pour le monde entier d'une paix stable et durable dans toute la région.
இங்கு கூடியிருக்கும் அன்பு திருப்பயணிகளுக்கும் வானொலி அல்லது தொலைக்காட்சி வழியாக இந்த மூவேளை ஜவுரையில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இதனை தான் சொல்வதாக தெரிவித்தார் திரு தந்தை. 2010 அக்டோபரில் இடம்பெற்ற மத்திய கிழக்கு பகுதிக்கான சிறப்பு ஆயர் மாமன்றத்தின் தீர்மான தொகுப்பான அப்போசிலிக் ஏட்டை இந்த லெபனன் திருப்பயணத்தில் வெளியிடவிருக்கின்றேன். முடிவில்லாத மோதல்களால் நீண்டகாலமாக சின்னா பின்னமாக்கப்பட்டுள்ள இப்பகுதி மக்களின் துன்பங்களை அறிவேன். அப்பகுதியை பாதித்துள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது கடினம் என்றாலும் வன்முறைகளையும் பதற்றநிலைகளையும் வளரவிட்டுக் கொண்டு இருக்க முடியாது. எனவே இந்த மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி கிடைப்பதற்கு அங்குள்ள அனைத்து தரப்பினரும் உலகினரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும்
என்றும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். அன்பு நேயர்களே, நீண்ட காலமாக சண்டைகள் இடம்பெற்று வரும் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி நிலவ ஜெபிப்போம். சிரியாவில் தற்போது இடம்பெற்று வரும் சண்டைக்கு விரைவில் நீதியான தீர்வு கிடைக்கட்டும். ஈராக்கில் இஞ்ஞாயிறன்று கூட இடம்பெற்ற அடுத்தடுத்த குண்டுவெடிப்புகளில் 52 பேர் பலியாயினர், 250 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். எனவே வருகிற வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தை மேற்கொள்ளும் லெபனன் நாட்டுக்கான 24வது வெளிநாட்டு திருப்பயணம் மத்திய கிழக்கு பகுதி மக்களுக்கு அமைதிக்கான நம்பிக்கையை தரும் என நம்புவோம்.
இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீ இருப்பாய் பயமே இல்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீ இருப்பாய் பயமே இல்லை. அன்பே இறைவா
திருத்தந்தையின் லெபனன் திருப்பயணம் ஒரு முன்னோட்டம். இன்றைய வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.